ಸಯೇವ ತು ಕರ್ಮ ಅನುಸ್ಮೃತಿ ಶಬ್ದ ವಿಜಯ ತೃತೀಯ ಮಧ್ಯಕರ್ಮ ತೃತೀಯ ದ್ವಿತೀಯ ಪಾದಾರ್ಥ ತತ್ವ ಪದಾರ್ಥ ಶೋಧನ ತತ್ವಮಸೈತಿ ವಾಕ್ಯೆ ತ್ವಪದಾರ್ಥೋಪಿ ಅಸ್ತಿ ತತ್ಪದಾರ್ಥೋಪಿ ಅಸ್ತಿ ಸಾಮಾನಾಧಿಕರಣ್ಯ ಪ್ರಯೋಗೇನ ತಯೋ ಅಭೇದ ಜ್ಞಾಯತೆ. ಪರಂತು ತಯೋ ಅಭೇದ ವಿರುದ್ಧ ಧರ್ಮ ತತ್ವಾತ್ ನ ಸಂಗತ್ಯತೆ ಇತಿ ಭವತಿ ಮತಿ. ತದರ್ಥಂ ತಾಸ ಪದಾರ್ಥಾನಾಂ ಶೋಧನಂ ಅಪೇಕ್ಷಿತಂ ಸ್ವಪದಾರ್ಥ ಶೋಧನ ಪ್ರಥಮತಃ ಸ್ವೀಕೃತಮಸ್ತಿ ಅಭ್ಯರ್ಹಿತತ್ವಾತ್. ತತ್ರ ಸ್ವಪ್ನಾವಸ್ಥಾಯಾಂ ಜೀವಸ್ಯ ಪುಣ್ಯಪಾಪ ಸಂಬಂಧೋ ನಾಸ್ತಿ ಇತಿ ಸ್ವಪ್ನಾವಸ್ಥಾ ನಿರೂಪಣೇನ ಪ್ರದರ್ಶಿತಮಸ್ತಿ. ಅನಂತರಂತ ಸುಷುಪ್ತ್ಯವಸ್ಥಾ ಅಸ್ಯಾಮವಸ್ಥಾಯಾಂ ಜೀವಃ ಪರಮಾತ್ಮನಿ ಏಕೀಭವತಿ ಇತ್ಯುಕ್ತಮಸ್ತಿ. ಉಪಾಧಿಭೇದ ಪೂರ್ವ ಯ ಆಸೀತ್ ಉಪಾಧಿಭೇದ ವಿಲೀನ ಅತ ತಯೋ ಐಕ್ಯಂ ಸಂಪಾದಿತಂ ಭವತಿ ಇತಿ ಕೃತ್ವ ಜೀವಾಭಿನ್ನತ್ವಂ ಬ್ರಹ್ಮಣ ಅಥವಾ ಬ್ರಹ್ಮಾಭಿನ್ನತ್ವಂ ಜೀವಸ್ಯ ನಿರೂಪಿತಮಸ್ತಿ. ತೃತೀಯಮಿದಮಧಿಕರಣಂ ಯಃ ಸ್ವಾಪಂ ಗಚ್ಚತಿ ಸಯೇವ ಪುನಃ ಉತ್ತಿಷ್ಠತಿ ಇತಿ ಅತ್ರ ನಿರೂಪ್ಯತೆ. ತೇನ ಕಿಂ ಭವತಿ ಏಕೈಕೋಪಿ ಜೀವ ಪರಮೇಶ್ವರ ಏವ ಇತಿ ನಿರ್ಧಾರಣಂ ಸರ್ವೇಷಾಂ ಸ್ವಾಪಾವಸ್ಥಾಯಾಂ ಪರಮಾತ್ಮನ ಸಹಂ ಐಕ್ಯಮೇವ ಇತಿ ಜ್ಞಾಯತೆ. ತತ್ರ ಅತ ಪ್ರಬೋಧೋ ಅಸ್ಮಾದಿ ಪೂರ್ವಸ್ಮಿನ್ ಸೂತ್ರೇ ಪರಮಾತ್ಮನ ಸಕಾಶಾದೇವ ಅಯಂ ಜೀವ ಪ್ರಬುದ್ಧ ಬಹಿರಾಗತಿ ಇತ್ಯುಕ್ತಮಸ್ತಿ. ತತ್ರ ಸರ್ವೇಷಾಂ ಸತಿ ಸಂಪದ್ಯಮಾನಾನಾಂ ಅಹಂ ಸತಿ ಸಂಪದ್ಯ ಆಸಂ ಅಧುನಾ ಬ್ರಹ್ಮಣ ಸಕಾಶಾತ್ ಆಗತಿ ಆಗಾಮಿ ಇತಿ ಜ್ಞಾನಂ ತು ನಾಸ್ತಿ ಸತಿ ಸಂಪದ್ಯ ನ ವಿದುಹೋ ಸತಿ ಸಂಪದ್ಯಾಮಹೇ ಇತಿ ಇತಿ. ಅತಃ ಶೋಚತೆ ಸಯೇವ ಪುನಃ ಆಗತಿ ಇತಿ. ತತ್ರ ಕಥಂ ಸಯೇವ ಆಗತಿ ಇತ್ಯತ್ರ ಹೇತವಃ ಪ್ರಪಂಚಿತಃ ಕರ್ಮ ಅನುಸ್ಮೃತಿ ಶಬ್ದ ವಿಧಿತ್ಯಃ. ಲೋಕೆ ಜನಃ ಏಕೈಕಂ ಕರ್ಮ ಕುರ್ವಾಣಃ ಸಮಸ್ತಮಪಿ ಕರ್ಮ ಏಕಸ್ಮಿನ್ನೇ ದಿನೇ ಏವ ಅನುತಿಷ್ಠೇಯುಃ ಇತ್ಯತ್ರ ನಿಯಮೋ ನಾಸ್ತಿ. ಕದಾಚಿತ್ ಕಿಂಚಿತ್ ಕರ್ಮ ಕ್ರಿಯತೆ ಅವಶಿಷ್ಟಂ ಕರ್ಮ ಅನಂತರ ದಿನೇ ಕ್ರಿಯತೆ. ಯದಿ ಸಹ ಜೀವ ಸಯೇವ ಜೀವ ನ ಉತ್ತಿಷ್ಠೇ ತರ್ಹಿ ಅನ್ಯೇನ ಕೃತೇನ ಕರ್ಮಣಃ ಸಾಮಿ ಭಾಗ ಕಥಂ ಅನ್ಯೇನ ಕರ್ತು ಶಕ್ಯತೆ. ಅನಂತರಂ ಅನುಸ್ಮೃತಿ ಸಯೇವ ಸ್ಮರತಿ ಮಯಾ ಏತಾವತ್ ಪರ್ಯಂತಂ ಇದಂ ಸಂಪಾದಿತಂ ಇತಃಪರಃ ಅವಶಿಷ್ಟ ಭಾಗ ಮಯಾ ಅಧುನಾ ಸಂಪಾದ್ಯತೆ ಇತಿ ಸಯೇವ ಸ್ಮರತಿ. ಏತಾವತ್ ಅನುಸ್ಮರಣಂ ಅಥವಾ ಯಃ ಯಃ ಇದಮಪಶ್ಯಂ ಸಯೇವ ಅಧುನಾ ಅಹಂ ಪಶ್ಯಾಮಿ ಪುನರೇಕವಾರಂ ಇತಿ ಪ್ರತ್ಯಭಿಜ್ಞಾಪಿ ವರ್ತತೆ ಅತಃ ಅನುಸ್ಮೃತಿ ಇತಿ ಕ್ಷಿಪ್ತಂ. ತದನಂತರಂ ಶಬ್ದ ವಿಷಯಃ ಕಾನಿಚನ ಕರ್ಮಾಣಿ ವೇದೋಕ್ತ ಕರ್ಮಾಣಿ ಬಹುದಿನ ಸಾಧ್ಯಾನಿ ಭವಿಷ್ಯಂ ತರ್ಹಿ ಏಕಸ್ಮಿನ್ ದಿನೇ ಕಿಂಚಿತ್ ಕೃತಂ ದಿನಾಂತರೆ ಅನ್ಯಃ ಉತ್ತಿಷ್ಠತಿ ಇತಿ ಚೇತ್ ತರ್ಹಿ ಮಹಾನ್ ದೋಷಃ ಸ್ಯಾತ್. ಬಹು ಯಜಮಾನತ್ವಂ ಆಗಚ್ಛೇತ ಏಕೈಕಸ್ಯಾಪಿ ಕರ್ಮಣಃ ಅತಃ ತಥಾ ಯಃ ಉತ್ತಿಷ್ಠತಿ ಸಹ ನ ಆಗಚ್ಛತಿ ಪರಂತು ಅನ್ಯಃ ಆಗಚ್ಛತಿ ಇತಿ ಕಥನೆ ಮಹಾನ್ ದೋಷಃ ಭವಿಷ್ಯತಿ. ತಥಾ ಶ್ರುತಿರಪಿ ವರ್ತಿ ಪುನಃ ಪ್ರತಿನ್ಯಾಯಂ ಪ್ರತಿಯೋನ್ಯಾ ದ್ರವತಿ ಬುದ್ಧ ಅಂತ ಇವ ಇತಿ. ಅನಂತರಂ ದೈಹ ವ್ಯಾಘ್ರೋ ವಾ ಸಿಂಹೋ ವಾ ವೃಕೋ ವಾ ವರಾಹೋ ವಾ ಕೀಟೋ ವಾ ಪತಂಗೋ ವಾ ದಂಶೋ ವಾ ಮದಕೋ ವಾ ಯದ್ಯದ್ ಭವಂತಿ ತತ್ತದಾ ಭವಂತಿ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯಾ. ತಸ್ಮಾತ್ ಯಹ ಸ್ವಪಿತಿ ಸಯೇವ ತಸ್ಮಿನ್ನೇವ ಶರೀರೇ ಪುನರಾಗತ್ತತಿ ಇತಿ ನಿರೂಪಿತಮಸ್ತಿ. ಯದಿ ಅನ್ಯ ಆಗತ್ತತಿ ಇದು ಅಂಗೀಕರಿಯೇತ ತದಿ ಮಹಾನ್ ದೋಷ ಭವಿಷ್ಯತಿ ಇದು ಪುನರೇಕವಾದ ಮತವೃತ್ತದೆ. ಸಯೇವ ಕರ್ಮ ಅನುಸ್ಮೃತಿ ಶಬ್ದ ವಿಧಿಕ್ಯ ಅಪ್ರೀಂಗರದು ಅಂದ ಸೂತ್ರ மூணாம் அத்தியாயத்தில் இரண்டாம் பாதத்தில் மூணாவது அதிகரணத்தினுடைய சூத்திரம். இதுல இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது சாதனாத்தியாயம்னு பேர். வேதாந்தத்தை வெறும் கேட்டுட்டு சும்மா இருக்கிறது இல்ல, அதுக்காக கொஞ்சம் முயற்சியும் பண்ணணும். அந்த சாதனங்கள்ல முக்கியமாக வேண்டிய சாதனமானது வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை எடுத்து சொன்னார் ஒரு பாதம் முழுக்க சதந்தர பிரதிபத்தோ ரம்மதி சம்பனிஷ்பத்தூபணாபியாம் அப்படிங்கிற பாதத்துல. அதற்கு பிறகு அடுத்ததாக இருக்கிறது என்ன, தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் இல்லையா, அந்த மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணணும். மகா வாக்கியம்னு நான் சொன்னேனால் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான நாலு மகா வாக்கியங்கள். இப்ப இந்த மகா வாக்கியங்களை விசாரம் பண்ணும்பொழுது தத்துவமசிங்கிற ஒரு வாக்கியத்தை எடுத்துப்போம். அதுல தத்துன்னு ஒரு பதம் இருக்கு, துவம்னு ஒரு பதம் இருக்கு. துவம்னா ஜீவன் அர்த்தம், தத்துனா பரமேஸ்வரர்னு அர்த்தம். அவ்வளவுதான், ஜீவனே பரமேஸ்வரன் அந்த தத்துவமசிங்கிற சாமானாதிகரண்யத்தினால தெரிகிறது. இப்ப நீலோகட்டகான்னு சொன்னா என்ன அர்த்தம், கருப்பான குடம். கருப்பான குடம்னா என்ன அர்த்தம், கருப்பும் குடமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அபிப்பிராயம். கருப்புன்னா கலர் சார், குடம்னா இது அப்படி இல்ல. கருப்பான குடம்னா அந்த குடத்துல கருப்பை தவிர வேற இல்லை, அவ ரெண்டு பேரும் பொண்ணாதான் இருக்கு அப்படின்னு அபேதே சமானாதிகரண்யம்னு சொல்றார். அதே போல தத்துவமசின்னு நம்ம சொல்லும் பொழுதும் இந்த தத்பதத்துக்கும் தொம்பதத்துக்கும் அபேதத்தை சொல்லணும். அபேதம் சொல்ல முடியல, ஏன்னா தத்துனா ஈஸ்வரன் அர்த்தம், தொம்புனா ஜீவன் அர்த்தம். அந்த ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா இருப்பா, ஈஸ்வரனோ சர்வஜ்ஞன் சர்வசக்தி சர்வ வியாபகம், ஜீவனோ சிந்திக்கன் சிந்திக் சக்தி. இவர்கள் நிறைய விஷயங்கள் தெரியல, தெரியாதுதான் ஜாஸ்தியா இருக்கு ஜீவனுக்கு. சக்தியும் பார்த்தால் அப்பமான சக்தி தான். இவ ரெண்டு பேரும் ஒன்னா எப்படி ஆக முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்ப நான் என்ன பண்றோம், தொம்பதத்துக்கு அல்பசக்திகனாக அல்பஜனாக இருக்கக்கூடியதான ஜீவன் சொல்லாம வெறும் சைத்தன்யம்னு சொல்றோம். அப்ப மற்ற பதார்த்தங்கள்லாம் விட்டுவிட்டு எது இருந்தால் இதோ விரோதம் அதோ அதை விட்டுவிட்டு வெறும் சைத்தன்யம்னு சொல்றோம். அதே போல பரமேஸ்வரத்துல உலகத்தை படைக்கக்கூடியதாகவும் சர்வஜனாகவும் சர்வசக்தியா இருக்கக்கூடியதான ஒரு சைத்தன்யம்னு முழுமையாக இருக்கும் பொழுது அதெல்லாம் விட்டுவிட்டு வெறும் சைத்தன்யம்னு அர்த்தம் சொல்றோம். தத்பதார்த்தத்துக்கும் சைத்தன்யம், சொம்பதார்த்தத்துக்கும் சைத்தன்யம்னு அர்த்தம். அப்ப என்னாச்சு, தத்துவ பதார்த்தங்கள் ரெண்டும் ஐக்கியமாயிருக்கு, இதுதான் சோதனம்னு வேறு. இப்ப இந்த வெறும் சைத்தன்யம் தான் சொம்பதார்த்தம் அப்படின்னு சோதனம் பண்ணி தீர்மானம் பண்றதுக்காக இந்த பாதம் ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஸ்வப்னாவஸ்தைக்கு கொண்டு போனார்னா, ஸ்வப்னாவஸ்தையில இருக்கிறது எல்லாமே பொய், சர்வமும் பொய், அங்க பார்க்கக்கூடியதான பொருள்களும் பொய், அங்க இருக்கக்கூடியதான ஒரு சூரியன் சந்திரன்கிறதெல்லாம் பொய், ஆத்மாவை தவிர ஒரு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொப்ன பதார்த்தத்தை எடுத்துன்னு போய் வெறும் ஆத்மா தான் இருக்க, ஆயா ஜீவன் சைத்தன்யம் தான் அப்படியே. அடுத்த அதிகாரம் சுசுப்திக்கு போன, சுசுப்தில எங்க இருக்க அப்படின்னா இதயத்திலேயே பரமாத்மாவோட சேர்ந்து இருக்க, நாடிகளையும் புரியுதுல அது வெறும் வழிகள் தான், பரமாத்மாவோட சேர்ந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு சுரூபம் நாம் அறிந்தோம். இப்படி ஆன பிறகு அந்த சுசுப்தியிலிருந்து வெளியில வராருன்னு சொன்னேல, வேற இன்னொருத்தர் வராரா, அவரே வராரா, யார் தூங்கினாரோ அவரே இந்த சரீரத்தில் முடிச்சுட்டு வராரா, இல்ல வேற யாரோ ஒருத்தர் வராரா? இதுன்னு பெரிய கேள்வி என்ன, ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லலாம். அவரே வராருங்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்லலாம். அதுக்காக அவரே வராருங்கிறது நீர் பார்த்து ஏதோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றே தவிர, அவர் வரவுக்கு வழியே இல்லைங்கிறதுக்கு யுக்தி இருக்கு. மனுஷனுடைய ஒரு மனசுல என்னன்னா, இன்னொருத்தர் சொல்றதை கேட்பான், வேதம் சொல்றது கேட்பான், சொந்தமாக மனசுல யோசனையும் பண்ணுவான். இது மனுஷனுக்குத்தான் உண்டு, மற்றவர்கள் கிடையாது. வாழ் ஜலத்துல ஒரு டபுள ஜலத்தை விட்டோமையானால் மறுபடியும் நீங்க விட்ட ஜலத்தை எடுக்கணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். அதுவே வர வருமானு சொல்ல முடியாது. சில பகுதி வரலாம், சில பகுதி வராம போகலாம். அதே மாதிரி இதயத்துக்குள்ள இருக்கிறது பரமாத்மா. அந்த பரமாத்மாவில் உள்ள போயிட்டாரேயானால் மறுபடியும் வெளியில வரும் பொழுது இந்த இடத்திலேயே வரணும்னு நிர்பந்தம் இல்லையே, வேற என்ன இடத்துக்கு போகலாமே, பரமாத்மா எல்லாருக்கும் காமனாத்தானே இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சா, அதுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்தா அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்காக என்ன சொல்லியிருக்கார், ஜீவனானவன் பரமாத்மா தான், அதனாலதான் பரமாத்மாவில லயத்தை அடைய முடியாது. தான் எங்கே பிறந்தானோ அங்கேதான் லயத்தை அடைய முடியும். உப்பு ஜலத்திலிருந்து வந்தது, ஜலம் வந்தா உப்பு ஆனது கரைஞ்சு போறது. அதே போலயே மண்ணிலிருந்து வந்ததான குடமானது உடைக்கும் பொழுது மண்ணாகத்தான் ஆகும். அதே போல இந்த ஜீவனும் தன்னுடைய காரணமா இருக்கக்கூடியதான பரமாத்மாவோட சேர்ந்தானையானால் ஒன்னா இல்லை. காரணமா என்ன உபாதி பேதமாக எடுத்துன்னா அதே ஸ்வரூபம் தான். ஆகையால் தூக்கத்துல இந்த ஜீவனான பரமாத்மாவோட ஒன்னாயிட்டான். மறுபடியும் அவன் எப்படி வருவான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கு என்ன சொன்னார், அது எப்படி வராங்கிறது அப்படி இருக்கட்டும், முதலே அவன்தான் வரான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது என்ன, கர்ம அனுஸ்மிருதி சப்த விதிச்சா அப்படிங்கிற ஒரு பாதி செயலை இன்னைக்கு பண்ணிருக்கேன், லௌகிகமான செயலை எது ஒண்ணு எழுதணும்னு நினைச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு பாதி பண்ணினா ரொம்ப சிரமமா போயிடுச்சு, நாளைக்கு பண்ணிக்கலாம்னு வச்சுட்டு அடுத்த நாள் காலமே அதை தொடங்கி முடிச்சு விடுறான். இது லோகத்துல பார்த்திருக்கோம். அதே ஜீவன் இல்லாம வேறொரு ஜீவன் இந்த சரீரத்துல வந்திருக்கான்னு சொன்னால் இது நடக்காது. அதே போலயே நேற்று ஏதோ ஒரு பொருளை பார்த்து அடுத்த நாள் காலமே அந்த பொருளை ஸ்மரிக்கிற, நேற்று நன்னா இருந்தது அது போய் பார்த்தோம் சௌக்கியமா இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒருவர் இந்த சரீரத்தில் எழுந்திருந்தாரேயானால் இது எப்படி முடியும், முடியாது. அதோட இல்லாம சப்தமும் என்ன சொல்றது, புன பிரதிநியாயம் பிரதியோனி ஆசிரவதி புத்தாந்தாயேவா, புனா மறுபடியும் பிரதிநியாயம் எந்த வழியில போனாரோ அதுக்கு ஆப்போசிட் வழியாக அப்படியே வந்து முயற்சிக்கிறான் அப்படின்னு அடுத்தது சொல்லியிருக்கு. அதே விதமா சைஹ வியாக்ரோவா பதங்கோவா தம்சோவா கேட்டோவா வராகோவா அப்படின்ட்டு எந்தெந்த சரீரத்திலிருந்து பரமாத்மா கிட்ட போனாரோ மறுபடியும் அந்த சரீரத்துக்கே வரார் அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால அதே பரமாத்மா அதே ஜீவன் தான் மறுபடியும் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னார். அதே போல கர்ம வித்யா விதிகள் திட்டோமாதி கர்மா பட்டோம், அது நாலஞ்சு நாள் ஆக வேண்டியது. முதல் நாள் தூங்கி விட்டான்னா எழுந்திருந்த வரம் ரெண்டாவது ஆளுன்னு, அப்ப ரெண்டாவது நாள் பண்ணக்கூடியதானே எஜமானன் வேறா தானே ஆயிடுவான், அது நடக்காது. அதே போல உபாசனம் சந்தத சிந்தனம், உபாசனம்னா என்னைக்கு உபாசனம் ஆரம்பித்தோமா மரண பரியந்தம் விடாம அது பண்ணிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்தானேன்னு வேற வேற ஆயிட்டான்னா இங்க இருக்க முடியும், ஆகையால் நடக்காது அப்படின்னு சொல்லி யார் தூங்கினானே அவனே தான் முழிச்சுக்கிறான்னு சொன்னார். இதுவரைக்கும் பாசிட்டிவா சொல்லிய அவன் இல்லை இன்னொருவன் அப்படின்னு சொன்னேன்னா என்னென்ன ப்ராப்ளம் வருதுங்கிறது இப்ப மேல போய் சொல்ல போறாரு. அந்யோத்தான பட்டு அப்படி அந்யோத்தான பட்டு எதிதாவத் சரீராந்தரே வியவஹரமான ஜீவஹா உத்திஷ்டே தத்ரத்ய வியவஹார லோப பிரசங்கத்யா. இப்ப ஒருத்தர் தூங்கினார், தூங்கி அவர் எழுந்திருந்தக்கப்பார், வேற இன்னொருத்தர் இந்த சரீரத்தில் எழுந்திருந்திருக்கார். ஒரு தேவதத்தன் தூங்கி முடித்துக்கிறார், முடிச்சுட்டு பொழுது அந்த தேவத்தினுடைய ஆத்மா அது எங்கேயோ போயிடுது, யக்ஞதத்தனுடைய ஆத்மா இதுக்குள்ள முடிச்சுட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப யக்ஞதத்தனுடைய சரீரத்துல ஒரு விவகாரமும் நடக்காது, ஏன்னா அங்க ஆத்மா இல்லையா, வெறும் சரீரம் தானே இருக்கு. அங்க இருக்கிற ஆத்மா அது விட்டு தேவதத்த சரீரத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா இன்னொரு எந்த சரீரத்தை விட்டு வந்தானோ அந்த சரீரத்தில் ஒரு விவகாரமும் இருக்காம போயிடணும். அப்படின்ட்டு அந்யோத்தான பட்சே எதிராக சரீராந்தர வியவகரமான ஜீவகா, வேறொரு சரீரத்தில் வியவகரிக்கிற ஜீவன் உத்தேட்டே எழுந்தானே என்றால் தத்ரத்ய அந்த யக்ஞதத்தினுடைய சரீரத்தினுடைய விவகாரம் அது இல்லாமல் போகிவிடும். அத தத்திர சுத்தா உத்திஷ்டே, இல்ல அங்கே வேற யாரோ ஒரு தூங்கினவன் அவன் அங்கே முடிச்சிருந்தான்னு சொன்னானே ஆனால் கல்பனா ஆன சத்தியம் சார், இதனால என்ன லாபம்? இந்த சரீரத்தில் தூங்கிற ஜீவன் இன்னொரு சரீரத்துக்கு போனா, இன்னொரு சரீரத்தில் இருக்கிற ஜீவன் இங்க முடிச்சிருந்தான், இப்படி கல்பிக்கிறதுல என்ன லாபம்? யோகி எஸ்மின் சரீரே சுத்தா சா தஸ்மின்னேவ உத்திஷ்டதி அந்யஸ்மின் சரீரே சுத்தா அந்யஸ்மின் உத்திஷ்டதி இது கோஸ்யாம் கல்பனாயாம் லாபஸ்யா. யோகி எஸ்மின் சரீரே சுத்தா, யார் எந்த சரீரத்தில் தூங்கினானோ சா தஸ்மின் ந உத்திஷ்டதி, தஸ்மின் ந உத்திஷ்டதி அப்படின்னு ரெண்டு நாள் இருக்கு. அங்கே அந்த சரீரத்தில் எழுந்துக்கிறது இல்லை. அந்யஸ்மின் சரீரே சுத்தா அந்யஸ்மின் உத்திஷ்டதி, வேறொரு சரீரத்தில் தூங்கினவன் வேறொரு சரீரத்தில் எழுந்துக்கிறான் இப்படின்னு சொன்னா, இப்படி கல்பிச்சா இதனால என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லை. கோஷ்யாம் கல்பனாயாம் லாபத்யா அதா முக்தா உத்திஷ்டே அந்தவான் மோட்சா அபத்யேஷா. வரிசையா 100 பேர் இருக்கா, அதுல 2 பேர் முக்தா தூங்கினா, முக்தனா இருந்தாலும் தூக்கம் வரும், ஆனா அவனுக்கு தூக்கமோ மொழிப்போ சுவப்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா தூங்கிறது சரீரத்தினுடைய தர்மமோ இல்லையோ அது தூங்குறது. தூங்கும்பொழுது அந்த ஜீவன் என்ன பண்ணுவோம், காலத்துல எழுந்துக்கிற காலத்துல வேற இன்னொரு சரீரத்தில் போயிடும். அப்ப கடைசியில என்னடா ஆச்சுன்னு, முக்தனா இருக்கிற என்னால் கடைசியில எழுந்துக்கிறான் பாருங்க 100வது அவன் முக்தனாயிடும். என்ன இந்த ஆத்மா அங்கே போயிடுத்த, அது நிவிருத்த அவித்யஸ்தேக புனருத்தானம் அனுபபன்னம். அதோட இல்லாமல் நிவிருத்த அவித்யஸ்ய, யாருக்கு அவித்யானது போய்விட்டதோ நிவிருத்தி ஆயிட்டோ அவன் மறுபடியும் இன்னொரு சரீரத்தில் முடிச்சுக்கிறான்னு சொல்றது தப்பு. ஏதேனா ஈஸ்வரத்தை உத்தானம் பிரச்சித்தம், இன்னொருத்தர் சொன்னார் நான் தூங்குறேன் ஈஸ்வரனும் தூங்குற, அப்ப ஈஸ்வருடைய ஆத்மா எங்குள்ள வந்துருதுன்னு வச்சுங்களேன், நானே ஈஸ்வரன் ஆயிட வேண்டாம், அதுவும் சமாதானம் தப்பு, அப்படி வராது. நித்திய நிவர்த்த அவித்யத்வா, ஏன்னா ஈஸ்வரனுக்க ஒரு நாளும் அவித்ய கிடையாது, மனுஷாளுக்கு தான் அவித்ய வந்து போறதே தவிர ஈஸ்வரனுக்கு ஒரு நாளும் அவித்ய கிடையாது. அகிருத அபியாகம கிருத விபிரணாசௌச துர்நிவாரவு அந்யோத்தான பட்சே தியாகம். அதோட இல்லாமல் பாரம்பரியம் எழுந்ததுமே இந்த ஆத்மா இல்ல வேறொரு ஆத்மா இந்த சரீரத்தில் முடிச்சுட்டதுன்னு சொன்னேடையானால் இங்க வரக்கூடியதான சுக துக்கங்கள் இதுக்கு தகுந்த கர்மா அவன் பண்ணல, யார் வந்தானோ அவன் பண்ணல, எந்த கர்மா அவன் பண்ணினானோ அதுக்கு தகுந்த புண்ணிய பாபங்கள் வரல. அப்ப என்னாச்சு, பண்ணின கர்மாவுக்கு பலன் இல்லாமல் போறது, பண்ணாத கர்மாவனுடைய பலத்தை அனுபவிக்கிறது, எனக்கூடியதான ரெண்டு மகாதோஷங்கள் வந்துவிடும். அகிருத அபியாகமா செஞ்சதான கர்மாக்களுடைய பலன், கிருத விபிரணாதோ செய்த கர்மாவுக்கு பலம் இல்லாமல் அழிகிறது, எனக்கூடியதான ரெண்டு தோஷங்கள் துர்நிவாரம் அதை தடுக்க முடியாது. அந்யோத்தான பட்சே தியாகம் தஸ்மாத் ஆகையால் சயேவ உத்திஷ்டதி நான்யா. என்னது அதான் சொல்றார். அப்படி ஒத்துண்டேன்னா நூறு பேர் ஒரு இடத்துல இருக்க, அதுல ரெண்டு பேர் முக்தார், முதல்ல எல்லாருடைய ஆத்மாவும் பரமாத்மாவோட லீனமாயிடுச்சு. இப்ப என்ன ஒருத்தன் முடிச்சுட்டான், ஒருத்தன் முடிஞ்சிருந்தப்ப ஒரு ஆத்மா வெளியில வரணுமா, அந்த முக்தனாக இருக்கிறவனுடைய ஆத்மா பரமாத்மாவில ஒண்ணு கலந்துருக்கு, அது இங்க வந்துருச்சுன்னு வச்சுட்டேன். கடைசியில எழுந்துக்கிறவன் அவன் சரீரத்துல வேறொருவன் வரும், முக்த சரீரத்துல வேறொருவான். இப்ப இந்த யாருடைய சரீரத்துல முக்தன் வந்து எழுந்துருக்கானோ அந்த சரீரத்துக்குள்ள சுகதுக்கம் வருமா வராதா? வரும். ஏன்னா சரீரம்னால சுகதுக்கான பொருந்தா. அப்ப என்னாச்சு, அவன் கர்மா இல்ல, முக்தனானதுனால எல்லா கர்மாவும் போயிடுது. அவன் மறுபடியும் ஒரு சரீரத்துல வந்தானேயானால் அவனுக்கு சுகதுக்கம் வருமேயானால் கர்மா இல்லாம சுகதுக்கம் வந்ததுன்னு ஒரு தோஷம். ஸ்தூல சரீரம்னு ஒன்னு இருந்ததே ஆனால் சுகதுக்கம் ஸ்தூல சரீரத்துக்கு வரத்தான் வரும். அப்ப வந்து நான் இல்லையேன்னு சொல்ல முடியாது. அதனால வியவகாரம் என்ன, முக்தாத்மாவா இருக்கட்டும் இங்க இருக்கட்டும், சூட்ச்ம சரீரம் இல்லாத போனா ஸ்தூல சரீரத்துல வலி எல்லாம் தெரியுமோ இல்லையோ, நாலு பேர் வைவாளோ இல்லையோ, இவைகள்லாம் வரும். ஆனா மேலோடு இது எதுக்குன்னா இப்படிங்கிற ஒரு பட்சம் தப்புன்னு சொல்றதுக்கு, அது நீங்க வேற காரணம் சொன்னா தப்புங்கிறதா நாங்க, அதனால ஒண்ணு தோற்ற அவன் தான் எழுந்துக்கிறான், இன்னொருவன் இல்லை. இதுவரைக்கும் சயவ கர்மானுஸ்மிருதி சப்த விதித்யாங்கிற இடத்துல சொல்லியிருக்கக்கூடியதான அந்த தோஷங்களுக்கு ஸ்வபட்சத்துல எப்படி இல்லைங்கிறத சொன்னார். அப்படி ஒத்துக்காத போனா என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொன்னார். ஆனா இதை விட முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு, அதை சொல்றதுக்காகத்தான் முக்கியமாக இந்த அதிகரணத்தோடு எழுவார். என்னது, எத்புனருக்தம் யதா ஜலராசோ பிரக்ஷிப்தா ஜலபிந்து ந உத்தர்த்தும் சக்யதே ஏவம் சதிசம்பன்னா ஜீவா ந உற்பத்திக்கும் அர்ஹதி. இதான் ரொம்ப முக்கியம். தூக்கத்தில் என்ன நடக்கிறதுன்னு பாருங்க, ஜாக்கிரத்துல என்ன நடந்தது, சரீரத்துல ஸ்தூல சரீரத்துல ஐம்புலங்கள் இருக்கு, இத கண்ட்ரோல் பண்றதுக்கு லிங்க சரீரம்னு ஒண்ணு இருக்கு. உழிச்சுட்டு இருக்கிற நிலையில ஸ்தூல சரீரத்துல இருக்கக்கூடியதான 11 புலன்களும் மற்ற உருப்படிகளும் மனசினால் ஏவப்பட்டு உலகத்துல இருக்கக்கூடியதான சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது. காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாத்ம நித்யேன ஹெவ இதனம் அப்படின்னு சொல்லி ஆசையால் தூண்டப்பட்டு செயல்களை செய்து அந்த செயல்களினால ஏற்பட்ட இன்பமோ துன்பமோ இவைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இது எப்ப முழுச்சுண்டிருக்கு நிலை, சொப்ன நிலையில இந்த புலன்கள்லாம் மனசுல சேர்ந்து அந்த மனசே அந்த சில பொருள்களாக மாறி அதை பார்க்கிறது அப்படிங்கிறது சொப்ன நிலை. இந்த நிலையில சூக்ம ஸ்தூல சரீரம் வேலை செய்யல, தூங்கும் பொழுது நீங்க பாட்டுக்கு படுத்துன்னு தூங்குறேன். ஆனா நடந்து போறா போலையும் ட்ரெயின்ல போறா போலையும் நீங்க உங்களை சொப்னம் காண்றேன். அதனால இந்த சரீரம் இங்கதான் இருக்கு ஸ்தூல சரீரம், ஆனா மனசு மட்டும் ஏதோ வேலை செஞ்சு எதையோ பார்த்துட்டு வருது. இது ரெண்டாவது நிலை. மூணாவது நிலை என்ன இருக்குன்னு, இந்த மனசு, ஏன் இந்த மனசுங்கிற எதுக்குள்ள புலன்கள்லாம் ஒடுங்கி இருக்கோ, புலன்களோட சேர்ந்ததான ஒரு மனசு அப்படி இதயத்துக்கு செல்கிறது, நாடி வழியாக புரிதத் வழியாக இதயத்துக்குள்ள போறது. அந்த இதயத்துக்குள்ள எல்லா பிராணிகளுக்கும் பரமாத்மா இருக்கிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி பிராமணியம் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா தமையவ சரணங்கற்ற சர்வபாவேன பாரதம் நடக்கும். இப்ப இந்த எல்லோருடைய இதயத்திலையும் பரமாத்மா தானே இருக்கார். அந்த பரமாத்மா எப்படி இருக்கார், ஆகாச வடிவமா இருக்கார், வெறும் ஸ்பேஸ் தான். ஜலம் சமுத்திரம் எப்படி வெறும் ஜலம் தானோ நமக்கு கிட்ட போனா அலைகள் இங்க தெரியாது, இன்னும் சில இடத்துல போனா அலைகளை இருக்காது. ஆனா சமுத்திரம் என்ன, வெறும் ஜலரா. அதே மாதிரி அந்த ஜலத்துல இவர் விழுந்துட்டார். இந்த ஜீவன் எல்லா ஜீவர்களும் தூங்கும் பொழுது அந்த பரமாத்மாவில் விட்டுட்டார், விழுந்தார். இப்ப மறுபடியும் அதை எடுக்கணும். ஜலத்தை விட்டாச்சு சமுத்திரத்துல, மறுபடியும் எடுக்கணும்னு சொன்னா நீங்க விட்டதான ஜலத்தை எடுக்க முடியுமான்னு கேட்கிறது. நிச்சயமா வராது. என்ன ஜலத்தை விட்டதுன்னு அது ஒன்னோட ஒன்னா போயிடுத, மறுபடியும் எடுக்கிறப்ப அதே ஜலம் தான் வரும்னு சொல்ல முடியுமா? அதே போலயே நீங்க ஜலத்துல ஒரு 100 பேர் 100 ஒவ்வொரு ரூபாய் காயினா போட்டேன், ஒரே தினம் போட்டேன் ஒவ்வொரு ரூபாய் காயின் 100 பேர் போட்டேன். இப்ப நீங்க போட்ட காயின் எடுங்கன்னு எப்படி முடியும்? ஜலத்துல தான் போட்டேன், எடுங்கன்னு எப்படி முடியும்? முடியாதோ இல்லையா? அதே காயின் வர்றதுங்கிறது சொல்லவும் முடியவே முடியாது. ப்ராபபிலிட்டி 1/100, நிச்சயமா நடக்காத காரியம். அதனால இந்த ஜீவாளனும் அப்படி அந்த பரமாத்மாக்குள்ள போய் அவரோட ஒன்னா ஆயிட்டார். வேற இந்த காயினாவதும் ஜலத்துல ஒன்னா இல்ல, இது என்ன, இது பரமாத்மனோட ஒன்னா ஆயிட்டார். அடுத்த நாள் காலமே அத்தப்பிரபோதோ அஸ்மாத்துன்னு சொன்னேன், அந்த பரமாத்மா நடத்தினா வெளியில வரார் அப்படின்னு. இது எப்படி முடியும் ஒரு கேள்வி. விவகாரம் என்ன, நீதியெல்லாம் அவன் தான் வரானா இல்லையான்னு, அவன் தான் வரணும்னு ஒத்துக்கணும், வேற ஒத்தான் தோஷங்கள் வருது, அதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனா ஜலராசியில விட்டதான ஜலமானது மறுபடியும் அதுவே ஜலம் வர்றது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி பரமாத்மாவோட ஒன்னாக போனதான இந்த ஜீவனானவன் மறுபடியும் அதே சரீரத்தில் அந்த ஜீவன் தான் வரான்னு எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு கேள்விக்கு விட்டார். இந்த கேள்விக்கு சமாதானம் தான் முக்கியமானது. அதுக்காகத்தான் அதிகரணத்தினுடைய சுவாரஸ்யமே இங்கத்தான் இருக்கு. அதான் சொல்ற, யத்வனுரக்தம் யதா ஜலராசோ பிரக்ஷிப்தா ஜலபிந்து, ஜலராசி பெரிய ஜலத்துல ஏதோ குளத்தையோ எக்கியாது, பிரக்ஷிப்தா ஜலபிந்து விடப்பட்டதான ஒரு டிராப் வாட்டர், ந உத்தர்த்தும் சக்கியதே, அதையே எடுக்க முடியாது. ஏவம் சதி, ஏவம் இப்படி சதி சம்பன்னோ ஜீவா, சத்துன்னு சொன்னா இதயத்தில் கொடுக்கக்கூடியதான பரமாத்மான்னு அர்த்தம். சதி சம்பன்னா ஜீவா, அந்த சத்தோட ஒன்னா போனதான ஜீவன் உற்பத்திக்கும் அருகதி, வெளியில வர முடியாது அப்படின்னு சொன்னேன். தத் பரிக்கிரியது, அதற்கு சமாதானம் சொல்றேன். என்ன, தூங்கி தூக்க காலத்துல பரமாத்மாவோட ஒன்னாயிட்ட ஜீவனானவன் மறுபடியும் எப்படி அதே சரீரத்தில் வர முடியும்? அதுக்குதானே சமாதானம் சொல்லணும். அதான் சொல்ற, யுக்தம் தத்ர விவேக காரண அபாவாது ஜலபிந்தோ அனுத்தரணம். நீ சொன்ன எக்ஸாம்பிள் எடுக்க முடியாதுதான், ஜலபிந்தோ சமுத்திரத்தில் விட்டுலையானால் ஒரு 2 நிமிஷம் ஆனப்புறம் அதே ஜலபிந்தோ எடுத்து நடக்காத காரியம் யார் வந்தாலும். அதனால அது ரைட் அப்பான்றது. ஏன்னா விவேக காரண அபாவா, இந்த சரீரத்துக்கு சேர்ந்தவர் இவர், இந்த ஜலபிந்துவானது இவர் விட்டிருக்கார் அப்படின்னு தனியா தெரிஞ்சிருக்கமையானால் அதை பிடிச்சிடலாம். ஜலத்தோட ஜலமா கலந்து போயிருக்கு, ஆகையால் பிடிக்க முடியல. ஆனா அதனாலதான் எடுக்க முடியலங்க. ஆனா இந்த ஜீவன் விஷயத்தில் இருக்க பட்சத்தில் இவனும் பரமாத்மாவோட விழுந்துவிட்டான், பரமாத்மாவில் ஒன்னாயிட்டான். ஆனாலும் இவனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அதனால வரலாம் அப்படின்னு. அது என்னது அப்புறம் கேட்பேன் சொல்ற. யுக்தம் தத்ர விவேக காரண அபாவா, பிரித்து எடுப்பதற்கு வேண்டியதான காரணம் இல்லாததனால் ஜலபிந்தோர் அனுத்தரணம், ஜலபிந்துவானது வராது, தனியாக அதே ஜலபிந்து தான் சொல்ல முடியாது. இஹதோ இங்கேயும் என்றால் வித்யதே விவேக காரணம் கர்மச்ச அவித்யாச்சா இதி வைஷம்யம். இங்க வந்து விவேக காரணம் இருக்கு, பிரித்து இவருக்குத்தான் சென்றது என்றதான விவேக காரணம் இருக்கு, அதனால பிரித்து விடலாம். என்னது கர்மச அவித்யாச்சா இது வைஷம்யம். இப்ப ஜீவன் பரமாத்மாவோட கலந்துட்டான் எப்படி சார் கலந்தான்? அது நம்ம யோஜனை பண்ணாரு, நேரா போனா உள்ள போயிட்டான் ஒன்னாயிட்டான் அவ்வளவுதான் நீங்க இப்ப வேண்டுறது. ஆனா எப்படி ஒன்னானான் அப்படின்னு பாக்கணும். காசியிலிருந்து போயிட்டு வர வாழ்னா காசி ஜம்பு கொடுத்தா அதுக்குள்ள என்ன இருக்கு? ஜலம் இருக்கு, கங்க ஜலம் இருக்கு. ஒரு ஏழு எட்டு பாத்திரங்கள் தூக்கி அதை என்ன பண்ணினா கணத்துல போட்டுவிட்டான், வேண்டிய சமயத்துல எடுத்துக்கலான்ட்டு. கணத்துக்குள்ள இருக்க கங்க ஜலம் எங்க இருக்க? கணத்து ஜலத்துல இருக்கு. ஜலம் ஜலமும் ஒன்னாயிருந்தா வேற எங்கேயும் போலியே, ஜலத்துக்குள்ள தானே இருக்க. இருந்தாலும் எடுக்கிற காலத்துல அந்த ஜலம் கங்கை கணர் ஜலத்தை விட வேறாக கங்கை ஜலத்தை எடுக்க முடியுமா முடியாதா? அதே மாதிரி இந்த அந்தக்கரணமானது பரமாத்மாவுள்ள லீனமாகும் பொழுது அந்தக்கரணம் சூக்மாவஸ்தையாக ஆகி அஞ்ஞான நிலையை பெற்று இது பரமாத்மாவில் என்னாச்சு? சீல்டு பேக்கெட். விஷயம் விடாம ஒன்னாகல சுவாமி, இது சீல்டு பேக்கெட். சீல் எதனால பண்ணிருக்கேன்? அந்த செப்பு பாத்திரத்தினாலயோ இல்ல இந்த பால் வருது பாருங்க பிளாஸ்டிக் அதையோ அது மாதிரி ஏதோ ஒரு பதார்த்தத்துல சேர்ந்து விழுந்திருக்கான். இவன் என்னடா, இந்த சரீரத்துக்கும் இவனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்ப ஆக்சுவலா எது வரும்? அதே சரீரத்துக்குள்ளதான் அது வரும். அப்படி எப்படி கர்மச்ச அவித்யாச்சா இது வைஷம்யம் அப்படின்னா இங்க விவேக காரணம் அந்த பரமாத்மா வேறே, இது இந்த ஜீவன் தான் இந்த சரீரத்துக்கு சேர்ந்தவர் அப்படின்னு பிரித்து அறிந்து கொள்வதற்கு காரணம் இருக்க கர்மச்சா அவித்யாச்சா இது வைஷம்யம். இந்த இடத்துல அவித்யான்னு சொல்லிருக்க, இந்த அவித்தைக்கு தான் மூலாவித்யான்னு பேரு. இது விவகாரம் என்னடானா மூலாவித்யே ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றேன். இந்த ஹோலே நரசிபூர்னு ஒரு இடத்துல ஒரு சுவாமிஜி இருந்த, அவர் புதுசா இருக்கிறதுக்கு ஒரு 120 வருஷத்துக்கு முன்னால மூலாவித்யாங்கிற கான்செப்டே ஆச்சாரியால் பாக்கியத்துல எங்கேயுமே சொல்லல. அத்தியாசத்தை தான் அவித்யேன்னு சொல்றார். சமீத நிவம் லட்சணம் அத்தியாசம் பண்டிதா அவித்யேத்யாஹோ தத்விவேகேன அப்படின்னு அத்தியாச பாக்கியத்துல சொல்லியிருக்கா. அத்தியாசம் தான் அவித்யா, அதை விட அவித்யேன்னு புதுசா இல்ல, மூலாஜ்யானங்கிறது இல்லைன்னு ஆரம்பிச்சு அது ஒரு சஞ்சலனமாய் பண்டிதால கொள்ளையே சரஸுக்கு போகும் பொழுதெல்லாம் இதை பத்தியே பேசி போயிட்டு இருந்த. ஆனா மூலாவித்யம் இருக்குங்கிறதுக்கு இது அகாரதி பாக்கியக்காரருடைய வச்சனம். இன்னும் நாலஞ்சு முதல்ல இருந்து பாக்கியத்திலேயே இருக்குன்னு சொல்றேன். ஆனா அவர் என்ன சொல்றார், மூலாவித்யம் இல்ல அவித்யத்தான், அது தூலாவித்யத்தான். மூலாவித்யங்கிறது பாக்கியக்காரர் எங்கேயுமே சொல்லல. அதோட மட்டுமல்ல இதெல்லாம் பாமதி கல்பத்துருவ பரிமாணம் ஸ்கூல்ல இதெல்லாம் தயார் பண்ணினா பயமுடுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்க. அவ பாட்டுக்கு அவ பேசட்டும். ஆனா இங்க அஞ்ஞானம்னா மூல அஞ்ஞானம் பாமதி கல்பத்துருவ பரிமாணம் விசேஷமா சொல்லு. அது வரைக்கும் போறோம். கர்மத்தா அவித்யாச்சா இது வைஷம்யம் அது ஒண்ணு. ரெண்டாவது தூங்கி அவன் எழுந்துக்கிறான்னு சொன்னான், தூங்கி எழுந்துக்கிறான்னு சொன்னா எழுந்துக்கிறப்ப எந்த ஜீவன் எந்த சரீரம் வழியா உள்ள போனானோ அந்த சரீரத்தை வெளியே அவன் தானே கண்ணை காதுங்கிற இடத்துக்கு வரான்னு சொன்னாரு. நமக்கு பிரிக்க முடியாது சார், பாலும் ஜலமும் கலந்து விட்டுடையானால் ஜலத்தை பால்ல ஜலத்தை விட்டுடையானால் அது உங்களால எடுக்க முடியுமா? ரெண்டும் எடுக்க முடியாது, அதுல ஏதாவது ஒன்னத்தான் எடுக்க முடியும். அது நன்னா வடிகட்டி காற்று ஜலம் எல்லாம் போன பிறகு அந்த பால் அப்படியே இருக்கு சார் சொல்லலாம் நீங்க. ஆனா பாலை சம்பாதிச்சத தவிர ஜலத்தை விட்டு, ஆனா பாலும் ஜலமும் கலந்து இருந்த போதிலும் அதுல அந்த ரெண்டையும் பிரிச்சு பாலை மட்டும் சாப்பிட்டு ஜலத்தை கழுவிட்டா கூடியதான பிராணி அன்னப்பட்சின்னு ஒண்ணு இருக்கு. சோ உங்களால பிரிக்க முடியாத போனாலும் வேற பிரிக்கக்கூடியதான ஒரு சக்தி இருக்கு. அதே போல இங்க ஒரு சக்தி இருக்கு, அது பண்றதுன்னு சொல்றேன்னு என்ன விவகாரம்? திருஷ்யத்தை துர்விவேதனையோரே அஸ்மஜாதியை நம்ம போன்றவர்களால பிரிக்க முடியாத போனாலும் கீரோதகையோகோ சம்சிருஷ்டையோகோ பாலென்ன ஜலம் என்ன இந்த ரெண்டையும் கலந்து போனவைகளை ஹம்சேன விவேச்சனம், அன்னபட்சியினால பிரிச்சு இறக்க முடியுமா இல்லையா? இதுக்காக நான் ஹம்சபட்சியை கொண்டு வரதுன்னா கிளாஸ கொண்டு வந்து பிரிச்சு காமிக்கணும்னு சொல்லப்படாது. புராணத்துல இருக்கப்பட்டான் அன்னபட்சியம் பாலும் ஜலம் கலந்து வச்ச பிறகு பாலை கொடுத்து விட்டு ஜலம் விட்டுடுது அப்படின்னு சொல்லலாம். சரி பாத்தீரா கேட்டேன், ஏன்னா அன்னபட்சியம் இங்க வராது, அது எதுவும் மானச சரோவரத்துக்கு தான் வருமா, அங்க இருக்குமா சொல்ல. புராணங்கள்ல இதனுடைய விவகாரம் இருக்கு, புராணங்களை பொய்னு சொல்லப்படாதுன்னு தேவதாதிகரணத்துல தீர்மானம் பண்ணிருக்கோம். தேவதாதிகரணத்துல அர்த்தவாதங்கள் மூணு விதம், சில அர்த்தவாதங்கள் எப்படி சொல்றது விரோதமாக காணப்படுகிறது. கிராமான அப்ளவந்தே கல்லு முதக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதோ விரோதமாக காணப்படுகிறது. ஏன்னா பார்க்கும் பொழுது கல்லை போட்டேன்னா அது மொழி போறது மதக்கலை. அதனால இந்த வேத வாக்கியமானது பிரத்யட்சத்துக்கு விரோதமாக சொல்றது. ஆகையால் இதுக்கு குணவாதம். சிலது லோகத்தில் நம்ம பார்த்ததையே மறுபடியும் வேதத்தில் சொல்றது. எப்படி நெருப்பு பனிக்கு மருந்து அப்படின்னு அக்னிர் ஹிமத்ய பேஷஜம், யஜுர்வேதத்தில் வருது, சும்மா சொல்றது அக்னிர் ஹிமத்ய பேஷஜம். ஓஹோ, அப்ப என்ன ரொம்ப பனியா இருந்து வடவடாங்க வடங்கிறது, நெருப்பு கிட்ட போனேன்னா கொஞ்சம் சீதமா இருக்கும். இது வேதம் வந்து சொல்லணுமா, எங்களுக்கு தெரியாதா? விவகாரம் என்னடா சார், நமக்கு தெரிஞ்சதையே வேதம் சொன்னா அதுக்கு அனுவாதம். நாம் எது கண்டுபிடிக்கிறோம் எது அனுபவிக்கிறோமோ அதுக்கு விருத்தமா வேதம் சொல்லிட்டேன்னா அதுக்கு குணவாதம் பேரு. இந்த ரெண்டும் இல்ல சார், நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி சில வேத வாக்கியங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், வஜ்ரஹஸ்தபுரந்தரஹ, இந்திரன் கையில வஜ்ராயுதம் இருக்குன்னு நீங்க ஆமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்திரனை பாத்தீரா இல்ல, இந்திரன் கையில வஜ்ராயுதம் இல்லேன்னு பாத்தீரா? உங்க பார்த்து எக்ஸ்ட்ரா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. எதிராளி சொல்றதையும் தப்புன்னு சொல்ல முடியாது. இதுக்கு என்ன பூதார்த்தவாதம், விரோதே குணவாதத்யா அனுவாத அவதாரிலே, எது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்குமே, யதார்த்தவாதத்து அர்த்தவாத திரிதாஸ்மிருத அப்படின்னு மீமாம்சா வார்த்தைகள். வியாபாரம் என்னடா, இப்ப நம்மளால இதை நம்பித்தான் ஆகணும். அம்சம்னு ஒரு பட்சி இருக்கு, அது பாலையும் ஜலையும் கலந்திருந்தால் அது என்ன பண்றது, பாலை சாப்பிட்டு ஜலத்தை விட்டுறது, பிரிக்கிறதோ கேது. அதே மாதிரி இன்னும் அந்த ரெண்டையும் பிரித்து ரெண்டும் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு பரமஹம்சம்னு இருக்கு. ஹம்சம்னு சொன்னா பாலும் ஜலமும் கலந்திருந்தா அத பாலை சாப்பிட்டு ஜலத்தை மட்டும் விட்டுறது. இந்த பரமஹம்சம்னு ஒண்ணு இருக்கு என்னன்னா, பாலையும் ஜலத்தையும் பிரிச்சு தனித்தனி பாத்திரத்துல உமாட்ட கொடுக்கறது, அதான் பரமஹம்ச பரவிராஜக ஆச்சாரியவர்யா அப்படின்னு சொல்லினா அதான் அந்த கான்செப்ட். அதுக்காக அப்படி சொல்றது. இப்ப இந்த சரீரத்துக்கு இந்த அந்த கரணம் இந்த சரீரத்துக்கு சேர்ந்தது என்கிறது உங்களால சொல்ல முடியாத போனாலும், அந்த பரமேஸ்வரத்துக்கார அதை பிரிச்சு அங்க போட்டுறாரு அவ்வளவுதான். கரெக்டா நீங்க முழிச்சுக்கிற சமயத்துல இங்க முன்னால இருந்ததான உங்க அந்த கரணமே கரெக்டா இங்க வருது. அதான் திருத்தேச துர்விவேதனையோரது அஸ்மத் ஜாதியை தீரோதனையோகோ சந்திருஷ்டையோகோ ஹம்சேன விவேதனம் அப்படின் ஜீவோ நாம கச்சித் பரஸ்மாத் அந்யா வித்தியதே யோ ஜலமந்து நிலை ஜலராசேத்ததா விவிச்சேதா. அதோட மட்டும் இல்லாம இன்னொரு பாருங்க, ஜலம் இந்த ஜலமிந்து தான் இவர் போட்டது என்று பிரித்து காண்பித்து கொடுக்கறதுங்கிறது உங்களால முடியாத போனாலும் ஈஸ்வரனால முடியும், ஏன்னா அவன் சர்வசக்திகா. ஆனாலும் இந்த ஜீவன் பரமாத்மாவோட சேர்ந்திருக்காருன்னு சொன்னேன், அது என்னது பராத்மாவோட வேறானவராவர், ஜலபிந்து வேறு ஜலராசி வேறு ஜலராசியில ஜலபிந்து வேறு இப்படி விழுந்தது இப்படின்னு சொல்ற எக்ஸாம்பிள் மாதிரியா ஜெய்வன் அப்படி இல்ல. ஏன் சதேவதூ ஒரே ஆகாசம் மாதிரி இருக்கிற சத்ரூபம் தான், உபாதி சம்பர்க்கா ஜீவகி உபகரியதே, அந்த மனசுங்கிற உபாதி இருக்கிறதுனால அவன் ஜீவன் சொல்ற. இது அசங்கிருத் பிரபஞ்சகம், ஒரு தரம் இல்ல நிறைய இடத்துல சொல்லிவிட்டேன் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்லிட்டார். எங்க சொல்லிருக்காருன்னு கேட்டார். சூத்திர பாஷ்யத்தை முதல்ல இருந்து இந்த ஐடியால படிக்கும், வேற வழியே கிடையாது. விவகாரம் நாங்க சொல்லிவிட்டோம்னா எங்க சொல்லிருக்கேன் கேட்கணும். அவரையே கேட்கணும், அவர் எதுவும் கேட்கல. அதனால பாக்கியம் தான் ஆச்சாரியாருடைய சொரூபம். இந்த பாக்கியத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏவம் சதி யாவது ஏகோபாதிகதா பந்தானுவிருத்தி, எதுவரைக்கும் ஒரு உபாதையில் இருக்கிற பந்தம் அனுவர்த்திக்கிறதோ தாவது ஏகஜீவம் வியவஹாரா. ஏகஜீவன் உபாத்தியந்தரகதாயாம் பந்த அனுவருத்தவும், இன்னொரு உபாதியில பந்தம் இருக்குன்னு ஜீவாந்தர வியவஹாரா, இன்னொரு ஜீவன் சொல்ற மூலமா இருக்கிறது ஒரே வசம். சகையேவ அயம் உபாதி சுவாப பிரபோதையோ, அந்த இந்த உபாதி தூக்கத்திலையும் மொழிப்பொலியும் பீஜாங்குர நியாயேனா, தூக்கத்துல பீஜ ரூபமா இருக்க மறுபடியும் முழுப்பு வரப்ப ஒரு அங்குரமாக வெளியில தெரிகிறது. சயேவ தேவா பிரதிபுத்தியதே இது யுக்தம், அதே தெய்வம் தான் முழித்துக் கொண்டிருக்கான்னு தெரிகிறது. இப்ப ஆன்சர் சொல்லிய மறுபடியும் ஒரு அஞ்சாறு நாள் ஆனப்புறம் யாராவது உங்களை கேட்டா தூங்குறவன் எப்படி சார் அவனே முழிச்சுக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும்? அதுல அங்க உபாதி இருக்கு அவ்வளவுதான் சொல்லணும். உபாதி என்னதுன்னு பிரித்து சொல்லணும். நீங்க முழிச்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்தூல சரீரம் உபாதி, அதுல டவுட். சொப்னத்தை பார்க்கும் பொழுது மனசு உபாதி, அதுலயும் டவுட் இல்லை. இந்த மனசு பரமாத்மாவோட சேர்றது பார்த்தா தூக்கத்துல, அப்ப என்ன இருக்குன்னு அந்த மனசுல இருக்கக்கூடியதான வாசனைகள் உபாதி. மனசு பரமாத்மாவில தெரியாம போயிருந்தாலும் அந்த வாசனைகள் அங்கே இருக்கு. அந்த வாசனைகள் எங்க இருக்கு? வாசனை இருக்கிறதுக்கு இடம் வேணும், அவித்யை. அந்த அவித்யை எங்கும் இருந்த போதிலும் இந்த சரீரத்துக்கும் இந்த மனசுக்கும் இந்த ஜீவனுக்கு சேர்ந்த வாசனைகள் இருக்கிறதுனால அதே வாசனைகள் இவன் மனசோட சேர்ந்து வருது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். அதனால ஸ்தூல சரீர உபாதிக்கா ஜீவஹா அவன் வந்து ஜாகிரத அவஸ்தா பண்ணா, சூக்ம சரீரோபாதிக்கா ஜீவா சொப்னாவஸ்தா பண்ணா, அது இல்லாமல் வாசனோபாதிக்கா. இது மாண்டூக்கிய உபநிஷத்துலயும் சொல்லியிருக்க, அப்ப நம்ம விட்டோம். எத்தர் சொத்தோ நகஞ்சன காமம் காமையதே நகஞ்சன சொப்னம் பத்தியத்தை தற்சுடத்தம் அப்படிங்கிற மந்திர பாக்கியத்துல போட்டிருக்கார் ஆச்சாரியர். ஆகைய வாசனோபாதிகமாக இருக்கக்கூடியதான இந்த ஜீவன், அந்த வாசனை அழிஞ்சு போலியே இந்த ஜீவனுக்கு சேர்ந்ததுன்னா கரெக்டா அதே ஜீவன் வரார். இப்படி இதுவரைக்கும் சொல்லியாரு. இதனால என்ன தெரிஞ்சது சார்? தூக்க நிலையில இவனுக்கு புண்ணிய பாப சம்பந்தம் இல்லை. ஏன் பரமாத்மாவோட ஒன்னா போயிட்டானே, அதனால புண்ணிய பாப சம்பந்தம் இல்லை. அந்த வாசனைகளுக்கு அந்த வாசனைகள் மறுபடியும் வந்து மறுபடியும் ஜாக்கிர நிலையில வரான். அப்ப புண்ணிய பாப சம்பந்தங்கள் இருந்தா போல அனுபவிக்கிறான். அப்ப ஜாக்கிரத்திலையும் இல்ல, இருந்தா போல அனுபவிக்கிறான். இப்ப வரல வெளவெளேன்னு சரீரம் இருக்கு, அதனால அவனையே வெளுப்புங்கிறோம். தேவதத்தன் வெளுப்பு அப்படிங்கிறோம். ஆனா வெளுப்புங்கிற அவனுடைய ஆத்மா வெளுப்பு இல்ல, என்ன வெளுப்பு? அவனுடைய சரீரம் தான். அதே மாதிரி இந்த வாசனைகள் காட்டப்பட்டதும் இந்த சரீரக்கே தவிர ஆத்மாவுக்கு இல்லை. அதனால மூன்று நிலையையும் அந்த ஜீவனுக்கு மூச்சுட்டு இருந்தாலும் சொப்னம் பார்த்துட்டு இருந்தாலும் தூங்கின போதிலும் அவனுக்கு புண்ணிய பாப சம்பந்தம் இல்லை அப்படின்னு சுத்தமாக உண்டு. அப்ப புண்ணிய பாபங்கள்லாம் யாருக்கு சார்? உபாதி அனுபவிக்கிறது யார் சார்? உபாதி. ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கு, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். பல கோடி ஜென்மாக்களா நானே அனுபவிக்கிறேன் நானே அனுபவிக்கிறேன் அனுபவித்து இந்த ஜென்மாவதியும் இதுவரைக்கும் வேதாந்தத்தை கேட்கிற பரியந்தம் எனக்கு தான் என்ன இது நினைச்சு இன்னைக்கு ஒரு நாள் வேதாந்தம் சொன்னதுமே ஆத்மாவுக்கு தான் சுகதுக்கம் ஒன்றும் இல்லை, ஆத்மா ஆனந்த கனஸ்வரூபம் எல்லாம் சரீரத்துக்கு தான் சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறது. அது ஒத்துக்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் இதை கேட்டு இருக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. இப்படி சொல்லியாச்சு மூன்று நிலை. பூர்வ ஜென்மவாசம் இல்லை, இந்த அனுபவித்ததான இம்ப்ரெஷன், இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறது. அது அப்புறம் மூன்று நிலை நமக்கு நல்லா தெரிஞ்ச நிலை. இது ஜாக்கிரத்துன்னு ஒண்ணு, சொப்னம்ங்கிறது டெய்லி வராத போனாலும் அப்பப்ப வருது, ஒரு ஆறு மாசத்துக்கோ மூணு மாசத்துக்கோ அந்த சொப்னம் வருது, அது மறந்துட்டோம். அதுல மூணாவது நிலை என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான நிலை, டெய்லி வேணும் இது, இது இல்லாத போனா கஷ்டம். சுஷுப்தி நாச்சு, இவ்வளவுதானா வேற ஏதாவது இருக்கா? இன்னொரு ரெண்டு நிலை இருக்கு. ஒன்னு என்னன்னா ஒண்ணு மூர்ச்சன்னு பேர், இன்னொன்னு மரணம்னு பேர். மரணத்தை பத்தி சொல்ல வேண்டாம். ஏன் சுவாமியார் இதை பத்தி தான் நிறைய பேசியாச்ச. மரணம் என்ன, எப்படி நடக்கிறது, அது என்ன ஆறுது, எதை எடுத்துன்னு போறான், எதை விட்டு விட்டு போறான், இவையெல்லாம் அங்கங்க பறிச்சிருக்கும். சிலது மரணத்தை அனுபவி மற்றவர்களுக்கு மரணம் வரும்பொழுது பார்த்து நான் புரிஞ்சுக்கிறோம். நமக்கு மரணம் வந்ததுன்னா நமக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் நீங்க எங்க இருந்து பேச போறது, இதெல்லாம் நடக்காத காரியம். ஆனா விவகாரம் என்னன்னு, மீதி பேர் மரணத்தை அடையும் பொழுது என்ன ஆறுதுன்னு பார்த்து பார்த்து தெரிஞ்சுட்டோம். இந்த மூர்த்தங்கிற நிலையை பத்தி நமக்கு தெரியல. அந்த மூர்ச்சான்னா என்னது அப்படின்னு அதையும் சொல்லணும். என்ன, நான் சூத்த பாஷையம் வாசிச்சிருக்கேன்னு சொன்னேன்னா எந்த கேள்வியாவது கேட்பேன். இந்த ஜீக்கான்னு ஒரு வியாதி வந்திருக்க பார்த்தல, அதுக்கு என்ன பண்ணுபடுத்தார், அதுவும் சூத்த பாஷையம் கேட்டா சொல்லணும். நீங்க விவகாரம் என்னடா இருக்க, அது எங்க மருந்து இன்னதுன்னு இல்லையே தவிர விவகாரம் என்ன நடக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி இந்த மூர்ச்சேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், எப்படி மூர்ச்சை வருது, அது எப்பவும் வருமா, மூர்ச்சைக்கு போனவன் மறுபடியும் கோமால இருந்து வெளியில வருவானா வரமாட்டானா, அவன் கோமால பரமாத்மாவில தூங்குறானா இல்ல வேற எங்கேயோ போய் தூங்குறானா, இப்படி எல்லாம் கேட்டா என்ன அர்த்தம், என்ன அது மருந்து கொடுக்க மாட்டேங்கிற டாக்டர். ஒரு மனுஷன் கோமாக்கு போயிட்டானே என்ன, அவனா வெளியில வர தூங்குறான், அது எந்த ஜென்மாவுக்கு வருது, ஏதோ நாலு நாள் வரலாம் அஞ்சு நாள் ஏதோ வந்து அவரை வெளியில இழுத்துன்னு வந்து ஏன் ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டு அப்புறம் நீ எங்கேயாவது போன தொலைஞ்சு போன விட்டுடலாம் மோதியோ. அதனால வெறுமன உட்கார்ந்து காத்துட்டே இருக்கும், அவன் எப்ப முடிச்சுக்கிறானோ அப்ப இப்படிங்கிற அந்த மூர்த்தியில என்னதான் நடக்கிறது, ஏன் அப்படி தூங்கிட்டு இருக்கான், அந்த மூர்த்தியின் தூக்கம் ஒன்னா வெவ்வேறையா, இப்படின்னு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வருது. அத்தனை டவுட்ஸுக்கும் சமாதானம் நாளைக்கு காலமே. ஓம் சென்னம் சட்டம் வருணா சென்னம் நமோ பிரமணே நமஸ்தேவாய நமோ பிரமணே நமஸ்தேவாய.